ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 29வது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு தேவைகளுக்காக நாம் கடவுளிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நம்முடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால், பதில் கொடுக்கவில்லை என்றால், நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக, மனமுடைந்து போனவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் நம்பிக்கை இழந்து விடாமல் இடைவிடாது கடவுளிடத்தில் நீங்கள் தொடர்ந்து மன்றாடுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்கின்ற பவுலோடியாருடைய வார்த்தைக்கிணங்க ஒவ்வொரு நாளும் நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களை முன்வைப்போம். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அத்தகைய அருள் வரத்திற்காக தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்தன பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக,
புகழ்கின்றோம் யாக்கும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீயம் மீது இறங்குவீ. உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீ. தயின் வளப்பக்கம் வீற்றிருப்பவரே நீயம் மீது இறங்குவீ. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் முத திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருள்ளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஒளிய புரிய செய்வீராக. உமோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17, இறை வசனங்கள் 8-13 முடிய. அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரே எனக்கு உதவி.
விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே எனக்கு உதவி. அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிடமாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவருன் வலது பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது. இரவில் நிழலும் உன்னை தீண்டாது. பகலில் கதிரவன் உம்மை தாக்காது. இரவில் நிலவும் உன்னை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையின்றும் பாதுகாப்பார். அவரும் உயிரை காத்திடுவார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே எனக்கு உதவி.
இரண்டாம் வாசகம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Alleluia, 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 Alleluia. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1-8 வரை. சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னாரென்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் 3 பேரும் என்னடா ஃபாதர்ஸ் வரதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அங்கலாய்த்து கவலைப்பட்டீங்க, எங்களிடத்தில் அதை தெரியப்படுத்தினீங்க. சில பங்கு பணிகள் பொறுப்புகள் இதில் நாங்கள் கொஞ்சம் ஈடுபட்டு கிடக்கிறதுனால கொஞ்சம் தொய்வுகள் அவ்வப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் மற்ற குருக்கள் அதை ஈடு செய்கிறாங்க, அவங்களுடைய நல்ல ஒரு தரமான இறை சிந்தனையை கொடுக்குறாங்க. ஆகவே அதை விடாமல் தந்தை தீபன் அவர்கள் அதை எடுத்து செல்கிறார்கள். அவ்வப்பொழுது நாங்கள் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்களோடு இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள கூடி வருகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய இந்த கேசி ட்ரிச்சி என்கிற குழுமம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கிற அது வந்து மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அதாவது நாங்கள் நாங்கள் மட்டும்தான் நின்னோம், அதுக்கப்புறமேட்டு மற்ற எங்களுடைய தோழர்கள் இணைந்தாங்க, அதுக்கு பிறகு மற்ற ஃபாதர்ஸ் இணைந்தாங்க. இப்படியே இணைந்து இப்போ அந்த கேசிடி ட்ரிச்சிங்கிற குழுமம் வந்து விசாலப்படுத்தப்பட்டிருக்கிற அதை குறித்து நம்ம பெருமை அடைகிறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் அதில் இணைந்து எங்களோட பயணித்து கொண்டு இருக்கிறீங்க, அது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஃபாதர் பல ஆண்டுகள் மாதங்களாக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்காத ஒன்று, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. இதை என்ன எல்லாருமே யூடியூப்பில் சொல்கிறாங்க, அதனால் நாங்களும் சொல்கிறோம், பெல் பட்டன் அமுக்குங்க அப்படிலாம் சொல்லி, அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு இன்டிமேஷன் வரும் அப்படின்னு எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிறாங்க. நாங்களும் அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரணும். ஒரு சகோதரர் இந்த ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் எனக்கு இந்த சாட்சியத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சாட்சியனாக்க, நாங்கள் பல டிவி யூடியூப்பில் பல விஷயத்தை பார்த்துட்டே இருந்தோம், எங்களுக்கு இந்த சில ஒருத்தர் சொன்னாங்க நான் செய்தி மட்டும் பார்ப்பேன், எனக்கு செய்தி பார்க்குறதுனா அப்படி பிடிக்கும், அதனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது அந்த கான்வர்சேஷன் அந்த கலந்துரையாடல் அது இது எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பேன். சில பேர் சொன்னாங்க சில சீரியல்ஸ் எல்லாம் பார்ப்போம், சில பேர் ஜோக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது எங்களுக்கு அதெல்லாம் மாறிப்போ இதை பார்த்த பிறகு அந்த நிறைவுக்குள்ளே நாங்கள் அந்த மனசு மகிழ்ச்சி அடைகிறத நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. பாருங்களா, அது பொய்யில்லை, பைபிளில் சொல்லியிருக்கிறது உண்மை. எபிரேயர் 4:12 வார்த்தையினுடைய ஆழத்தை நமக்கு சொல்லுது, அது உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளை நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்கிறது, அதுக்கு உதவுது நமக்கு. அப்போது நமக்கு தெரியுது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம தேடல் உள்ளார்ந்த தேடல் என்ன அப்படிங்கிறத இந்த நீங்கள் கேட்குற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உணர்த்தும் போது நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைகிறீங்க. அதுதான் நீங்கள், அதுதான் உங்களுக்குள்ளே கடவுள் வச்சிருக்கிற ஒரு அடையாளம், அதுதான் மீட்டெடுக்கிறீங்க நீங்கள். மீண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்திக்கிறேன், பாவம் அப்படின்னா அந்த வார்த்தை கிரேக்க மொழியில் ஹமார்த்தியா. ஹமார்த்தியான்னா என்ன, மிஸ்ஸிங் த மார்க், அடையாளத்தை இழந்து போகிறது. எந்த அடையாளம், கடவுள் ஏதோ ஒரு அடையாளம் உள்ளே வச்சார், அதை இழந்துட்டோம், அந்த அடையாளத்தை மீட்டெடுக்கிறது நம்மளுடைய வேலை. அதுக்கு தான் இந்த இறைவார்த்தை பயணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 19வது வாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தியாளருடைய இறைவார்த்தை நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கும். 19வது வாரத்திலேருந்து திருச்சபை வந்து நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பூரா பார்த்திங்கன்னா ஒரு பயணத்தை கூட்டிகிட்டு போகுது, அதாவது ஜேர்னி ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய ஒரு பயணம். எதுக்கு, எருசலேமை நோக்கிய பயணத்துக்கு இந்த வழிபாடுகள் நம்மளை அழைச்சிட்டு போகும். 32வது வாரத்தில் தான் அது நிறைவடைய போகுது. இப்போ நம்ம வந்து 29வது வாரத்தில் இருக்கிறோம், நெருங்கி வந்துட்டோம், வி ஆர் நியர் க்ளோசர் டு த ஜெருசலேம். இயேசுவை இயேசுவோடு பயணிக்கிற பிள்ளைகள், வார்த்தையோடு பயணிக்கிற பிள்ளை, இது புரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்கள் வேணால் எடுத்து ஒரு ரிவைசர் கொடுத்து பாருங்கள், ரிவைண்டிங் உங்களுடைய இந்த நற்செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போது இந்த பயணத்தில், இந்த எருசலேம் நோக்கிய பயணத்துக்கு தான் கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். எருசலேம் அப்படிங்கிறது இயேசு வாழ்ந்த காலத்தில் அது ஒரு டார்கெட் பாயிண்ட், இயேசு தந்தையினுடைய மாட்சியை அந்த இடத்துல நிறைவு செய்ய போகிற டார்கெட் பாயிண்ட். இப்போ நமக்கு எருசலேம் எது அப்படின்னா விண்ணகம் தான் நமக்கு எருசலேம். அப்போ அந்த விண்ணகத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த பயணத்தை நம்ம மேற்கொள்கிறோம். அப்போ இந்த பயணத்தை எப்படி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சோதித்தறிவதுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு கான்செப்டு, ஒரு கண்டென்ட்டை கடவுள் கொடுக்குறார். இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும், இதுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா. இப்போ நம்ம வந்து பக்தியாளர் அப்படின்னா ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்கு பூரா படம் மாட்டிக்கிட்டு வீட்டிலலாம் படம் வச்சுருக்கோம், இறைவார்த்தையை வச்சுருக்கிறோம், நானும் கழுத்தில் ஜெபம்லாம் மாட்டியிருக்கிறேன், சுருவம் மாட்டியிருக்கிறேன், நானும் கிறிஸ்தவன், இதுதான் நம்மளுடைய அடையாளமான இல்லை, இந்த உள்ளார்ந்த இயல்பு அதுதான் அடையாளம். அது வெளிப்படும் போது சரியாய் வெளிப்படணும். அதனால தான் கடவுள் நம்மக்கிட்ட இவ்வளவு அழுத்தமாக பேசிகிட்டே இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பு, நல்ல ஒரு கண்டென்ட் வந்து கடவுள் நம்மளோட பேசுகிறார். ஏன்னா அந்த ஒரு ஒரு மனுஷனுடைய ஆன்மீக கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லை. இப்போ உடல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உடலை பற்றி உடல் வந்து ஏதோ ஒரு ஒரு காம்பனண்ட்டில் கட்டப்பட்டிருக்குது, இல்லை சொல்ல முடியாது. அதில் எலும்பு இருக்குது, தசை இருக்குது, திசுக்கள் இருக்குது, அதில் நிறைய விஷயம் இருக்குது, பிளட் இருக்குது, நரம்பு இருக்குது. பாருங்கள், ஒரு பாடியினுடைய அமைப்புக்குள்ளே பிரித்து எடுத்தோம்னாக்க இவ்வளவும் பார்ட்ஸ் பை பார்ட்ஸ் நம்ம பிரிக்கலாம். அதே போல் ஆன்மாங்கிறது கட்டப்படுகிற ஒரு விஷயம் கூட ஒரு விஷயத்தில் இல்லை, பல காரியங்களால் அது கட்டப்பட்டு கடவுளுக்கு முன்னாடி அது பொக்கிஷமாக கொண்டுட்டு போகணும். நம்ம கடவுள் அதுக்கு தான் பாருங்கள் தாளந்து கொடுக்குறாரு. கடவுள் தாளந்து கொடுத்துட்டு வேலைக்கு போகிறான் ஒருத்தன் தலைவன், திருப்பி வரும்போது தாளந்து கொடுத்தவன்லாம் கூப்பிட்டு அவன் வாங்கினதெல்லாம் நீங்கள் உள்ள கொடுத்துட்டு நான் நிறையா பண்ணியிருக்கேன் பாரு, நிறையா பண்ணியிருக்கேன் பாருன்னு எடுத்து காட்டுறாங்க. ஏன் டபுளிங் இட்? ஒருத்தன் ஒன்று வாங்கினவன் மட்டும் என்ன செய்கிறான், ஒழிச்சு வச்சுப்பிட்டு வந்து எடுத்து தரான். நீர் விதைக்காத இடத்துல அறுப்பவர், தூவாத இடத்துல எடுப்பவர், அப்படி இப்படிலாம் சொல்லி பெருமையான வார்த்தையெல்லாம் சொல்கிறான். ஆனால் கடவுள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறார் அந்த தலைவன். பாருங்கள், அதே மாதிரி தான் இன்றைக்கி கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெருக்கணும். அந்த உள்ளார்ந்த இயல்பு சின்ன குழந்தைக்குள்ள நம்ம கோயிலுக்கு போனோம், ஓரமாக உட்காந்தோம், முன்னாடி உட்காந்து வந்திருப்போம், இப்போ பத்து தடவை பின்னாடி உட்காறோம், அப்புறம் யூத் ஆனவனு இளைஞர்கள் ஆனவன் பத்தடி பின்னாடி, அப்புறம் பத்தடி பின்னாடி, இப்படியே போய் இன்றைக்கி கோயில் ஓரத்தில் உட்காந்துருப்போம் எங்கேயோ. இதுதான் நம்ம வளர்ச்சியாக யோசித்து பார்க்கணும். அப்போது எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருக்குது, முதிர்ச்சி நிலைன்னு சொல்கிறோம், ஆன்மீக முதிர்ச்சி நிலை இதுதான். இதைத்தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டுன்னு சொல்கிறோம், ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு அருமையான செய்தியை நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி முதல் வாசகத்தில் ஒரு அருமையான செய்தி, மோசே வந்து தம் கையை உயர்த்தி இருந்த போதெல்லாம் சிறையில் வெற்றி அடைந்த அந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நற்செய்தி முதல் வாசகமாக வாசிக்கிறோம். நற்செய்திக்குள்ளே வருகிற போது இயேசு வந்து ஒரு மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காக இயேசு ஒரு உவமை சொன்னார். இந்த வரிகளில் தான் அது ஆரம்பிக்குது பாருங்களேன். சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். இப்போ இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் ஒரு ஏதோ ஒரு ஜபம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்குறோம். இங்கேயும் அவர் ஆரம்பிக்கும் போதே இதுக்காக ஒரு ஓமை சொன்னார். அந்த ஓமையை தான் இன்றைக்கி நம்ம வாசித்தோம் நற்செய்தியாக. அப்போ இரண்டையும் நம்ம பார்க்குற போது அதில் ஒரு அடையாளம் இருக்குது நற்செய்தியில். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? ஒரு சில நேரத்தில் நமக்கு என்ன இந்த பகுதியை வாசிச்சோம், அப்போ கடவுள் வந்து இந்த நேர்மையற்றவனை போல இருக்கிறாரா, நம்ம வந்து போராடணும், நம்ம வந்து திருப்பி திருப்பி கேட்கணும்னு சொல்கிறாரான்னு நம்ம அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு ஒரு ஆழமான பயணத்தை நம்ம புரிந்து கொள்ளத்தான் இயேசு சுவாமி இந்த உதாரணத்தை கொடுக்குறார். இப்போ பாருங்கள், இப்போது பழைய ஏற்பாட்டுக்கு போங்க. முதல் தொடக்க நூல்லேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம், அங்கே பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து மோசே வந்து கரம் உயர்த்தி இருக்கிறார். அமலேக்கியரை எதிர்த்து போரிடுகிற வேலை இது. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு, நல்லா பாருங்க, கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன். அப்போ நின்று கொண்டு கையை உயர்த்தி அப்போது அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அக்கூட யார் போகிறா, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் அங்கே உள்ள அவரோட கூட போகிறாங்க. மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். இப்போ இந்த அடையாளத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ அதனால் எவ்வளோ தூரம் அவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்க, கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமும் தாங்கி கொண்டனர். இவ்வாறு அவர்கள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. பாருங்கள், இது ஒரு 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 உருவகமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இங்கே என்ன விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல் இது என்ன இப்படி தூக்கி பிடிச்சிருந்ததுனால ஒரு மின்சார பவர் வந்து இதுலேருந்து இறங்குச்சா அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இது ஏதோ வல்லமைய கடவுள் அந்த குச்சியிலேருந்து கொடுத்தார். அந்த கோல் என்பது கடவுள் கொடுத்த ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அவர் என்ன செய்தார், தன் கையில் பிடித்திருந்தார். அப்போ இந்த அடையாளம் என்ன சொல்லுதுன்னா, அவ கடவுளை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு ஆழமான அடையாளம்தான் இந்த இது. கடவுளை நாம் சார்ந்திருக்கிறோம். அப்போது இந்த நம்ம கடவுளுடைய சார்பாக நின்று நம்ம செயல்படுகிறோம். அதுதான் இந்த கோலினுடைய அடையாளமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு இன்றைக்கி திருச்சபையில் பார்த்திங்கன்னா நிறைய சாக்ரமெண்ட்ஸ் அருள் அடையாளங்கள் இருக்குது. அருள் அடையாளங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்ம் அண்ட் மேட்டர்னு சொல்லுவோம். அந்த அந்த பொருள், அந்த வார்த்தையிலையும் நம்ம பயன்படுத்துகிற பொருள்லையும் இருக்குது. இப்போ இந்த பொருளெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இதெல்லாம் திருச்சபை நமக்கு கடவுளுடைய அடையாளமாய் கொடுத்துருக்கிற சில அடையாளம். அப்போ அதெல்லாம் நம்ம பிடித்திருக்கிறோம். பிடித்திருக்கிற போது எதையோ ஒன்றை பிடித்து கொள்வதில்லை, கடவுள் கொடுத்ததை பிடித்து கொள்வது. இன்றைக்கி எல்லோரும் என்ன பிசாசு என்ன செய்கிறான், இன்றைக்கி அதில் தான் கொண்டு வந்து குழப்பத்தை வைக்கிறான். இதையும் பிடிச்சிக்கோ, கயிறு வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ. கடவுள் எதை எப்படி பயன்படுத்த சொல்கிறாரு இன்றைக்கி, அது அந்த அதிகாரத்துக்குரிய உட்பட்ட காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் கையில். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இரண்டு அடையாளம் இதில் நம்ம பார்க்குறோம். ஜெபம், ஜெபம் அப்படிங்கிறது வந்து மனித புயத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால தான் நான் ஜெயிச்சேன்னு நீ சொல்ல முடியாதபடிக்கு, எல்லா காரியத்திலையும் கடவுளுடைய அனுக்கிரகம், கடவுளுடைய அந்த சிறப்பான வல்லமை செயலாற்றுகிறது அப்படிங்கிறத முதல் வாசகத்தில் மோசே நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ கடவுளை வந்து நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் சார்ந்து நிற்கணும் அப்படின்னு. இரண்டாவது, நம்முடைய மோசையின் செயல். இப்போ மோசையை பாருங்கள், அவர் கையை உயர்த்திட்டு நிற்கிறார். இப்போ இது என்ன அடையாளம் அப்படின்னா, நம்முடைய பங்களிப்பு. நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இன்றைக்கி இதில் ரெண்டு சில நேரம் நம்ம மாறி போகலாம். ஒரு சில பேர் இதில் இருப்பாங்க, ஒரு சில பேர் அதில் இருப்பாங்க. சில பேர் ஜெபம் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க, ஆண்டவர் செயல்படுவார், அது தப்பு. திட்ஸ் அ ராங் மெத்தடாலஜி. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களே போராடிக்கிட்டு இருப்பாங்க, கடவுளாக வந்து வேலை செய்ய போகிறார், நான் தான் வேலை செய்யணும். இப்போ கடவுளை மறுதளிச்சுட்டு வேலை செய்வாங்க. திஸ் ஆல்சோ ராங். இப்போ இரண்டையும் அடையாளப்படுத்துகிற ஜெபம் அப்படின்னா என்ன இருக்கணும், அதில் என்ன, நம்ம கடவுளை முழுமையாய் நம்பியிருப்பது, கடவுளுடைய அடையாளங்களை கரம் பிடித்திருப்பது, கடவுளோடு நம்ம இணைந்திருப்பது. இரண்டாவது, நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம செய்து போராடுவது. இந்த இரண்டையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இது நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவோம், குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு கதையெல்லாம் சொல்லி. ஒரு மூணு வண்டி, மூணு பேர் ஒரு வண்டி பூட்டிக்கிட்டு ஒரு வெளியூருக்கு பயணம் போகிறாங்க, சரக்குகளை ஏற்றி கொண்டு விற்பனைக்காக. அப்போது ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அவர்கள் ஆற்றை கடக்கிற போது மூணு வண்டியும் ஆற்றில் மாட்டிக்கிச்சு. அப்போது ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உடல் பலத்தை வச்சு என்ன செய்கிறாரு, அந்த மாட்டை வந்து அடிக்கிறாரு, அடித்து இது பண்ணுறாரு. ஒருவர் என்ன செய்கிறாரு, போய் ஜெபம் பண்ணுறார், போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார், கடவுளே காப்பாற்றுங்க, இதை ஒரு வித்தா தான் எனக்கு காசு, என் மீது இறக்கம் வைங்க அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, ஓரமாக உட்காந்து ஜெபம் பண்ணுறார். மூணாவது நபர் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணிக்கொண்டே ஜெபித்து கொண்டே என்ன செய்கிறாரு, தன்னால் முடிந்தவரை அந்த டயரை வந்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் வச்சு தள்ளி மாட்டையும் விரட்டி அவர் என்ன செய்கிற முயற்சி பண்ணுறார். அவருடைய உள்ளம் ஜெபித்து கொண்டு இருக்கிறது, ஆண்டவரே நீங்கள் வாங்க, கடவுளே வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இப்போது ஒருத்தர் வந்து தன்னுடைய பலத்தை நம்பியவர், இன்னொருவர் கடவுளை மட்டுமே நம்பியவர், மூன்றாவது நபர் கடவுளையும் நம்பி ஜெபித்து செயல்படுறவர். இப்போ மூணாவது இருக்கிறவருடைய வண்டி தான் மேலே ஏறிச்சு அப்படின்னு நாங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவோம். இப்போது இந்த கதையை சொல்லுகிற விளக்கம் இது தான். இன்றைக்கி மோசே கரம் விரித்து நிற்பது நம்மளுடைய இயேசு ஆண்டவர் கல்வாரி மலையில் போராடின அந்த போராட்டத்தினுடைய அடையாளமாய் பார்க்கப்படுகிறார். அவர் கரம் இறுதி வரை விரித்திருந்தார், காலை சாயந்தரம் வரைக்கும் பாரு, கதிரவன் மறையும் வரை. அப்போது இது வந்து புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிற, அந்த மலையில் நடக்க போகிற ஒரு விடுதலை செய்தியினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிற. அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குற போது இந்த ஜபத்தின் நிலை இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளும் ஜபிக்கிறோம் இன்றைக்கி, நம்ம எல்லாரையும் பாருங்களேன், எல்லா மதத்துலேயும் இந்த ஜபம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது புரிதல் வித்தியாசப்படுது. இப்போது நான் பல இடத்துல நான் பார்த்துருக்குறோம், நியூஸ்லெலாம் பார்ப்போம் எப்படி மற்றவங்க ஜபிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு மதத்தை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா அங்க பிரதட்சிணம் செய்கிறாங்க, அங்க பிரதட்சிணம், அவங்க கோயிலை சுற்றி அப்படியே ஈர உடையோடு அவங்க சுற்றி வர்றது. இது நம்ம செய்கிறதில்ல, ஆனால் அந்த இடத்துல எதை பார்க்குறோன்னா ஒரு போராட்டத்தை பார்க்குறோம். அவங்க கடவுளுக்கு முன்னாடி போராடுறாங்க நிறைய. இப்போ நாங்கள் கண்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழகத்தில் அது எல்லா பக்கமும் பழக்கமாக இருக்குது, வெறும் காலோட வெயிலில் நடந்து போகிறாங்க, சிறு குழந்தைகள் முத கொண்டு நடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். சம்டைம்ஸ் நமக்கு அவங்க செய்கிறது வந்து ஒரு 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 வியப்பாக இருந்தாலும் சில நேரத்தில் நம்ம அது வந்து சில இதில் வந்து கமெண்ட்ஸ் கொடுப்போம், என்ன அப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க, அந்த நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, போராடுறாங்க கடவுளுடைய அந்த காரியத்துக்காக, கடவுளோட போராடக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தொழுகணும், நீங்கள் போய் கடவுளை நோக்கி மன்றாடுங்க அப்படிங்கிற ஒரு முறைமை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் வந்து அது உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற. இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள்னு வருகிற போது நமக்கு எங்கே போராட்டம், இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்து ரொம்ப குறைஞ்சிட்ட தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். போராட்டம் இப்போ ரொம்ப இல்லை, முட்டி போடணும், கை உயர்த்தணும், இதெல்லாம் அந்த போராட்டத்தினுடைய அடையாளங்கள். இதெல்லாம் அந்த மனநிலை வந்து மாற்றப்பட்டு விட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ பாருங்கள், திமோத்தேயு 1 திமோத்தேயு 6:12 சொல்லுது, திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நிலை விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. பார்த்தீங்களா, அப்போ விசுவாச வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது ஜபம். அந்த ஜபம் அப்படிங்கிறது போராட்டம், விசுவாச வாழ்வே போராட்டம் தான். நிலை வாழ்வை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு. இதில் ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். பழையேற்பாட்டில் நம்ம போய் பார்க்கும்போது யாக்கோபு, யாக்கோபு வந்து தன்னுடைய சகோதரன் ஏசாவை பார்க்க போகிறதுக்கு போகும்போது பரிவாரத்தோடு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு போவார். அப்போ அவர் என்ன செய்வார், அந்த ஒரு ஆற்றை கடந்து போகிற போது எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அவர் தனியாக இருப்பார். தொடக்கம் 32:24 யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மட்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மட்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போகவிட மாட்டேன் என்று சொன்னார். அவர், நான் யாக்கோபு என்றார். அதுக்கு உன் பெயர் என்னன்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவர் சொல்லுவார், நான் என் பெயர் யாக்கோபு அப்படின்னார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். பாருங்க, இவர் எப்படிப்பட்ட நிலையில் இந்த யாக்கோபு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யாக்கோபு அவர்கிட்ட கேட்குறார், உன் பெயரை சொல்லும் அப்படின்னு கேட்குறாரு. என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அதோடு அந்த இது முடியுது. இப்போ இந்த யாக்கோபினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குற போது, ஏசாவோட சண்டை போட்டுக்கிட்டு பிறப்பிலேயே காலை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அப்புறம் அவருடைய கஞ்சி, அவருடைய கஞ்சியை கொடுத்து அவரை, அவருடைய மொத்த தலைப்பேரான அந்த உரிமையை இவர் ஏமாற்றி பெற்றுக்கொண்டார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர் போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். இப்போ இந்த இடத்துல இந்த போராட்டம் மட்போரிட்டது. இப்போ பாருங்கள், இதில் இந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம்னா, அவர் ஆசி வழங்கினா தான், ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சண்டை கிடையாது. இது நம்ம நான் சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். மட்போர் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒரு ஒரு போட்டி. இப்போது இவர் யாரும் இல்லை, இவருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை, ஒருவேளை அவருக்கு அதுதான் ஒரு பிடித்தமான காரியமாக இருந்திருக்கலாம். ஒரே வானதூதர் இறங்கி வந்து அவரோட இந்த காரியத்தை செய்கிறாங்க, இந்த மட்போரிடுறாங்க ரெண்டு பேரும். அப்போ அவர், அவருக்கு ரெண்டு பேரும் பிடிச்சி தான் செய்கிறாங்க, ரெண்டு சண்டையெல்லாம் போட்டுக்கல. அப்போ தான் நீ, நான் என்னை விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் வானதூதர் சொல்ல பிறகு கூட விடமாட்டேங்கிறார். அப்போது என்ன சொல்கிறாரு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய. அப்போ பாருங்கள், அவர் யாருன்னே தெரியாது, நீ என்னை பிளஸ் பண்ணிட்டு போ. அப்போது அவருடைய பிளஸ்ஸிங்கை வந்து இவர் தேடக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ பாருங்கள், இவர் என்ன ஒரு அருமையான அடையாளத்தை வானதூதர் அங்கே கொடுத்துட்டு போகிறாரு. பாருங்கள், நீ இஸ்ரேல் என அழைக்கப்படுவாய். அப்போ இஸ்ரேல் எனப்படுகிற அடையாளத்துக்குரிய பிள்ளைகள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, போராடுகிற பிள்ளைகளாக இருக்கணும், கடவுளோட போராடுறது. அவர் தான் சொல்கிறாரு, நான் கடவுளோட போராடி இருக்கிறேனே, நான் கடவுளோடையும் மனிதரோடையும் போராடுகிறது தான் நிலை, இந்த ஜபத்தின் நிலை அப்படிங்கிறது. இன்னைக்கு ஒசையா புத்தகத்திலையும் நம்ம அதை பார்க்குறோம். யாக்கோபு 12:3 யாக்கோபு தன் தாயின் வயிற்றிலேயே தமையனை முந்தி கொண்டான், பெரியவனாக வளர்ந்த பின்போ கடவுளோடு போராடினான். இறைவாக்கினர்கள் அவருடைய அந்த சம்பவத்தை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. உசையா 12:4 சொல்லுது, வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான், கண்ணீர் சிந்தி அவர் அருளை வேண்டிக் கொண்டான், பெத்தேலின் நிமிடத்தில் அவரை சந்தித்தான், அவரும் அங்கே அவனுடன் பேசினார். அப்போ இதுதான் இறைவாக்கினர்களும் உணர்ந்து கொண்ட ஒரு உண்மை யாக்கோபை பற்றி. இன்னைக்கு பாருங்க, இந்த யாக்கோபினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்குற போது, இஸ்ரேல் எனப்படுகிற இனம் அப்படின்னா யார், அந்த இனம் மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார்களோ, அதாவது உரிமை பேற்றினுடைய பிள்ளைகள், அவங்க எல்லாருமே போராட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் வந்து ஏதோ கோயிலுக்கு போனோம், ஒரு பறை, ஒரு அரு, ஒரு திரி சொல்லிட்டா போதுமா? இன்றைக்கி நம்ம ஜெபத்தை வந்து ஆழமாக பார்க்கணும். ஜெப முறைகள் நிறையா இருக்குது, அதை நம்ம திருப்பி திருப்பி பேசினா நல்லா இருக்காது. இப்போ எப்படி ஜெபிக்கணும், இது ஜெபம் அப்படிங்கிறது ஒரு போராட்டம். இன்றைக்கி நிறைய பேர் எங்ககிட்ட பிரச்சனைகளோடு வருவாங்க. வரும்போது அவங்க பிரச்சனையை சொல்லணும், நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஜெபிக்க தெரியல, புலம்பல் மட்டுமே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு நான் சொல்லுவது உண்டு மக்களுக்கு, எப்படின்னா இப்போ உங்கள் பிரச்சனை, ஒரு காலில் வந்து ஒரு சின்ன, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு கல் தட்டிருச்சு, காலில் நகம் பேந்துருச்சு, உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் என்ன செய்வார், உங்களை ஐசி வார்டில் அட்மிட் பண்ணுவாரா? நீங்கள் சொல்லுவீங்க, யோ காலில் ஒரே ஒரு சின்ன காயம்ப்பா, ஊசி போடுவேன், ஒரு டிடி போட்டு என்னை விடுங்க, ஒரு கட்டு போட்டு விட்டுடுவாங்க உங்களை, சின்ன காயத்துக்கு சின்ன அட்டெண்டன்ஸ் அவ்வளோதான். பாருங்கள், இதே சமயம் நீங்கள் மண்டையில் அடிபட்டு போய் அங்கே பிரச்சனை இல்லாமல், ஒரு சுயநினைவு இல்லாமல் கிடக்குறீங்க, அப்போ உங்களை எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க? டாக்டர் வந்து ஒரு டிடி போட்டுட்டே தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாரா? இல்லை, உங்களை ஐசியூவில் சேர்ப்பாங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் சேர்த்து உங்களை அப்சர்வ் பண்ணி உங்களை உங்கள் பாடியில் கண்டிஷன் எப்படி இருக்குது, எது எது ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கலந்து போய் கிடக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நர்ஸு மாறி 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 வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. டாக்டர் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து பார்ப்பார். பாருங்கள், இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னா எப்படி ஜெபிக்கணும்? இப்போ உங்கள் பிரச்சனையினுடைய ஆழம் சின்னது, சின்ன ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஜெபித்தா போதும். உன் பிரச்சனை பெருசு, கணவரை குறித்து பெரிய பிரச்சனை, மனைவியை குறித்து பெரிய பிரச்சனை, இல்லை பிள்ளைகளை குறித்து பெரிய பிரச்சனை, அவங்க கடவுளோட்டு வெளியே இருக்கிறாங்க, தீமைக்குள்ளே போயிட்டாங்க, தீய வாழ்க்கை, இப்போது அவங்க ஐசியூவில் வைக்கக்கூடிய கேட்டகரி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்காக போராடி ஜெபிக்கணும். ஒரு இடத்துல வெற்றி அடையணும்னா போராடி ஜெபிக்கணும். இதை இந்த இல்லத்தை கட்டும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு ஹிமாலயன் டாஸ்க். எங்களுடைய கைகளை பார்க்குற போது நம்ம கையில் இருந்தது ஒன்றுமே இல்லாத நிலை. இப்போ இந்த அருங்குடை இல்லத்தை கட்டி எழுப்பணுங்கிற போது ஃபாதர் தீபன் வந்து எங்களை எனக்கு தோல் கொடுக்க தான் முடியும், நான் அவருக்கு தோல் கொடுக்க தான் முடியும், அமல்ராஜுக்கு தோல் கொடுக்க தான் முடியும், இப்போ நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது நம்ம உணர்ந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம், அந்த நேரம் நான் வந்து கரம் உயர்த்தியது போராட்டம் ஆண்டவரோட. அப்போது நம்ம பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டிய அந்த போராட்டத்திற்குள்ளே நான் தள்ளப்பட்டேன். இதை உணர்ந்திருந்ததுனால நான் போராடி போராடி பல நாட்கள் தொடர்ச்சியாக நம்ம உபவாசம் இருந்து, பலர் வந்து சொன்னாங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு, இல்லை ஜெயிக்கணும் நம்ம. அப்போது அப்படி இருந்து தான் இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கி யாரெல்லாம் இதை செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு நாங்கள் ஜெபிக்கிற போது கூட இரண்டு நாள் மூன்று நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற போது அந்த காரியத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது எங்களால். இதை நாங்கள் பார்த்துருக்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். இதை தான் போராட்டம் என்று நான் சொல்கிறேன். அப்போ நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி நல்லா இருக்கணும், அவங்க மாறணும், அவங்க கஷ்டம், அவங்களுடைய அந்த அவலமான நிலை மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? கோயிலில் போய் இப்படி வச்சிருக்கிறீ ஆண்டவரேன்னு புலம்புறதல்ல, மாறாக கரங்களை உயர்த்தி போராடுவது. இஸ்ரேல் யாக்கோபை போல போராடு ஆண்டவர். இன்னைக்கு அதுதான் பாருங்கள், மோசே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கைகையில் உயர்த்தி வச்சிருந்தார். என்றைக்காவது ஒரு தாய் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுடைய நலனுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம கை உயர்த்தி இருப்போமா? நீங்கள் உயர்த்தி பாருங்கள், கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு அரை மணி நேரமாவது உயர்த்தி இருப்போமா? யோசித்து பார்க்கணும். நம்ம எதுவுமே செய்யாமல் கோயிலுக்குள்ளே போய் ரெண்டு புலம்பலை தூக்கி போட்டுட்டு என் கடவுள் கொடுக்கல அப்படின்னா அது கடவுளுடைய, அதுதான் ஆண்டவருடைய அந்த அடையாளமாய் ஓமையில் சொல்கிறாரு, ஒரு நேர்மையற்றவனே எந்திரிச்சு வந்து வேலை செய்கிறானா கடவுள் உதவி செய்யாமல் போடுவாரா? அப்போ நீ கேட்பதனுடைய அடையாளத்தை மாற்று, மனம் தளராமல் விடாத ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் இன்றைக்கி அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த அருமையான செய்தியை கொடுத்துருக்கிறார் பிள்ளைகளே. ஆண்டவர் வந்துங்க உசையா 12:5 சொல்கிறாரு, ஆண்டவரே படைகளின் கடவுள், ஆண்டவர் என்பதே அவரது பெயர். படைகளின் கடவுள், படைனா என்ன? அவர் போராட நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பிள்ளைகளை. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக் கொடுக்கிறார் ஜபத்தில். அதுதான் நமக்கு கற்றுக்கொள்ளணும். இது என்ன, கடவுள் ஒரு தடவை கேட்டால் கொடுத்துட வேண்டியதானே, ஏன் நம்மளை போராட வைக்கிறாரு? இந்த உலகம் போராட்டத்திற்குரிய உலகம். அப்போ இந்த ஆணலகன் போட்டியெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ நம்மளாம் ஆணலகன் கிடையாது, நம்ம போய் இப்படி கையை தூக்கி நானும் ஆணலகன் சொன்னால் சிரிச்சிருவாங்க. ஆனால் ஆணலகன் அப்படின்ற அந்த பாடி பில்டர்ஸ் சொல்கிறேன், அவங்க போய் எப்படின்னாங்கன்னா இங்கே இங்கே ஏறி நிற்கிது, இங்கே ஏறி நிற்குது, புதுவில் ஏறி நிற்குது, நிறையா இன்னமும் வித்தியாசமாக வந்து நிற்கிது. இதெல்லாம் அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க, பாடியை பில்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி? பல மாதங்கள் அவங்க உடலை வருத்தி. இப்போ பாருங்களேன், இதுதான் போராட்டம். அப்போது உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு வெற்றி அடைகிறதுக்கு எவ்வளோ போராடுறான்னும் போது கடவுளோட பிள்ளைகள் எவ்வளோ தூரம் நம்ம போராட கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் சாட்சியாக நிற்கிறீங்க. நீங்களும் இந்த செய்திகளை கேட்டு நீங்களும் சாட்சியாக மாறி சொல்லுங்கள், இந்த மாதிரி ஜெபித்தேன், இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லக்கூடிய சாட்சிகளாய் மாறணும்னா நம்ம போராடி ஜெபிக்கணும். அன்புக்குரிய பிள்ளைகளே, யோவான் 18:36 ஆண்டவர் சொல்கிறாரு, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதில்லை, இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்காதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள், என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். அப்போது கடவுளுடைய ஆட்சிக்குரிய பிள்ளைகளாகத்தான் நம்ம இந்த போராட்டத்துக்குள்ளே போகிறோம். நம்ம கேட்கலாம், நான் ஏன் போராடணும், நான் ஜெபம்னா அப்படி தான் போராடணுமா? ஆமாம், ஏன்னா நம்ம ஆட்சி உலகை சார்ந்தது இல்லை, அதனால தான் நம்ம இந்த போராட்டத்திற்குள்ளே நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். கொரிந்தியர் 15:32, நான் எபேசுவில் கொடிய விலங்குகளோடு போராடினேன், மனித முறையில், பவுலடியாருடைய வார்த்தைகள், மனித முறையில் அதனால் எனக்கு வரும் பயன் என்ன? ஒரு மனுஷ நிலையில் நான் இதெல்லாம் இப்படி போராடுறதுனால எனக்கு என்ன பயன்? இறந்தோர் உயிர் தெழுதல் இல்லையெனில் உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று இருக்கலாமே. நமக்கு இதே எண்ணங்கள் வரும். இப்போ என்ன இதான் உலகம், என்ஜாய் பண்ணுற உலகம், இதில் போய் போராட்டம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கார் இந்த சாமியார் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். நீ எதுக்கு போராடுற? நம்ம ஒன்றுமே இல்லை வாழ்க்கைக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இப்படி நிற்கணும்? குருத்துவ வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கணும். ஒரு சில பேர் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க ஆண்டவருக்காக. ஏன் இழக்கணும்? இழக்க தேவையில்லையே. அதை தான் பவுலடியார் சொல்கிறார். அப்போது இறந்து உயிர் தெழுதல் அதுதான் அபிஷேகம், அதுதான் ஆண்டவருடைய ஆட்சி அமைக்கப்படுகிற ஒரு தளம். பிலிப்பியர் 4:3 சொல்லுது, என் உண்மையான தோழரே அவர்களுக்கு உதவி செய்யுமாறு வேண்டுகிறேன், ஏனெனில் அவர்கள் கிளமந்தோடும் மற்ற உடன் உழைப்பாளரோடும் என்னோடும் சேர்ந்து நற்செய்திக்காக போராடினார்கள், அவர்களுடைய பெயர்கள் வாழ்வோரின் நூலில் எழுதப்பட்டுள்ளன. இன்றைக்கி பேயெல்லாம் ஓடுதுங்கிறத பற்றி நீ பெருமை அடையாத. நீ தொட்டோனி 4 பேர் சுகமடைகிறான்னு பற்றி கவலைப்படாத, அதை பற்றி பெருமை அடையாத. வாழ்வோரினுடைய நூல், அந்த நூலில் வந்து விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய பெயர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் நீ கவலைப்படணும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அதைத்தான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யாக்கோபு 4:1 சொல்லுது, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நம்ம நிறைய நேரம் கடவுளுடைய காரியத்தோட போராடுறது முடியாமல் தான் உலகத்தில் மனுஷனோட போராடிக்கிட்டே இருக்கிறோம். சிற்றின்பத்தினால் நம்ம என்ன செய்கிறோம்? பொண்ட மனைவியோட போராட்டம், கணவனோட போராட்டம், நம்மளால் வாயை நிப்பாட்ட முடியல. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு 2வது வாசகத்தில், நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். எப்படி கற்றுக்கொண்ட, யாரிடம் கற்றுக்கொண்ட, இதெல்லாம் நீ அறிந்து பாரு. கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டு அவரது ஆளுகையை முன்னிட்டு நான் ஆணையிட்டு கூறுவது இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இதுதான் போராட்டக்காரர்களுடைய, கடவுளுடைய காரியத்துக்காக போராடுகளுடைய நிலை. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஜெபத்தினுடைய அந்த வழிமுறை எப்படி செய்வது என்பதை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். மோசேவை மனதில் வைப்போம், பவுலடியாரை மனதில் வைப்போம், இன்னும் ஆண்டவர் இயேசுவை மனதில் வைப்போம். கண்டிப்பாக உங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டு போராட்ட ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிற போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் என்கிற உன்னதமான இந்த நம்பிக்கையை உள்ளே வைத்து ஓடுவோம். இந்த வார்த்தைகளோடு தொடர்ந்து இந்த திருப்பலிக்குள்ளே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வார். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.